வணக்கம் கண்ணன். ஆஷஸ் போட்டி அடுத்த புதன்கிழமை ஆரம்பமாக இருக்கிறது. ஆஷஸ் போட்டியின் பின்னணி பற்றி சொல்லுங்களேன்.
வணக்கம் சஞ்சயன், வாய்ப்புக்கு நன்றி. இந்த இரு நாடுகளுக்கிடையே, அதாவது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நாடுகளுக்கிடையே நடந்து வரும் நடக்க போகும் இந்த ஆஷஸ் போட்டி உலகத்திலேயே மிகவும் பழமை வாய்ந்த கிரிக்கெட் போட்டி தொடராகும். அதாவது சர்வதேச நாடுகளுக்கிடையே நடைபெறும் சர்வதேச போட்டிகளை எடுத்துக்கொண்டோமேயானால் இந்த போட்டி தான் அதி பழமை வாய்ந்த போட்டி தொடராகும். அதிகாரபூர்வமான ஆவண குறிப்புகளின்படி இப்போட்டி தொடர் காலகாலமாக, அதாவது குறிப்பாக 1877 இருந்து கிட்டத்தட்ட 130-140 ஆண்டு காலமாக நடந்து வருகிற சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொடர். அதற்கு மேலாக இந்த இரு நாடுகள், அதாவது இங்கிலாந்து ஆஸ்திரேலியன் நாடுகள் தங்களுக்கிடையே பரஸ்பர அரசியல், வர்த்தக மற்றும் கலாச்சார ரீதியான உறவுகளை ஏற்படுத்தி கொண்ட உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளவும் ஒரு பாலமாக இது இருந்து வந்திருக்கின்றது என்றால் மிகையாகாது.
இந்த ஆஷஸ் என்ற பெயர் இந்த போட்டிக்கு ஏன் வைக்கப்பட்டது?
சஞ்சய், எனது அந்த பின்னணி மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று. அதாவது கிட்டத்தட்ட 1880களின் தொடக்க காலகட்டத்திலே நடந்த சில நிகழ்வுகள் இதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக 1882 முதன் முறையாக ஆஸ்திரேலியா அணி இங்கிலாந்து சென்றிருந்த போது அங்கு நடந்த ஒரு போட்டியிலே, கிரிக்கெட் தொடர் போட்டியிலே முதன் முறையாக இங்கிலாந்திலே வைத்து இங்கிலாந்து அணியை ஜெயித்திருந்தது. அந்த தோல்வியை, அதாவது இங்கிலாந்திற்கு ஏற்பட்ட அந்த தோல்வியை இங்கிலாந்து மக்களாலும் சரி, இங்கிலாந்து பத்திரிகையாளர்களாலும் சரி, இந்த அரசியல்வாதிகளாலும் சரி, அந்த காலகட்டத்திலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது ஒரு பெரிய பாதிப்பை அவர்களிடையே ஏற்படுத்தியிருந்தது. அந்த காலகட்டத்தை பார்த்தோமேயானால் அந்த நாட்களிலே இங்கிலாந்தானது ஒரு மிகப்பெரிய ஏகாதிபத்தியமாக பலம் வாய்ந்த ஒரு நாடாக இருந்த காலகட்டம் அது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லரசினை ஒரு சிறிய குடியேற்ற நாடான ஆஸ்திரேலியா ஒரு கிரிக்கெட் போட்டியிலே ஜெயித்ததை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படியான ஒரு மனநிலையிலே அந்த மக்கள் இருந்த பொழுது ஒரு பிரபல பத்திரிகை ஒன்று இந்த போட்டியை இந்த தோல்வியை வர்ணிக்கும் போது இங்கிலாந்து கிரிக்கெட் அணியினுடைய எதிர்காலம் இருந்து விட்டதாகவும், இங்கிலாந்து கிரிக்கெட் இறந்தே விட்டதாகவும், அதன் பூத உடலானது எரிக்கப்பட்டு அதன் எஞ்சிய சாம்பலானது ஆஸ்திரேலியா எடுத்து செல்லப்பட்டு விட்டதாகவும் வர்ணித்திருந்தது. அதன் பின்பு நடந்த, அதாவது அது இரண்டு வருடங்களின் பின்பு நடக்கவிருந்த போட்டிகளை கூட சாம்பலை ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்டு எடுத்து வருவதற்கான ஒரு முயற்சியாகவே தான் பத்திரிகைகள் வர்ணித்திருந்தன. அன்றிலிருந்து இப்போட்டி தொடர் ஆஷஸ் என்று அழைக்கப்பட்டு வந்திருக்கிறது.
இந்த சாம்பல் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது?
இந்த சாம்பல் தற்சமயம் இங்கிலாந்து அணி கைகளிலே தான் இருக்கின்றது.
சார், இந்த வருடம் இந்த போட்டிகளிலே நாங்கள் எதை எதிர்பார்க்கலாம்?
எதிர்பார்ப்பு என்று பார்த்தோமேயானால் சஞ்சயன், இம்முறை ஆஸ்திரேலிய அணியின் மேல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது என்றே சொல்ல வேண்டும்.
புதிய பயிற்றுனர்
மட்டுமில்லை. அதாவது இதற்கு பல காரணங்களை முன்வைக்கலாம். முதலாவதாக மிகவும் பலம் வாய்ந்த அணியாக இருந்து வந்த ஆஸ்திரேலிய அணி 2 பல தோல்விகளை சந்தித்திருக்கிறது. இதே காலகட்டத்தில் மிகவும் பல வீனமுற்று இருந்த இங்கிலாந்து அணி பல முன்னேற்றங்களை சந்தித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஒற்றுமையின்மை, ஒழுக்கமின்மை போன்ற காரணங்களும் ஆஸ்திரேலிய அணிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது பொதுவாக யாருமே, இங்கிலாந்து பத்திரிகையாளர்களோ, இங்கிலாந்து ஆதரவாளர்களோ, என்னை போன்ற நடுநிலையான கிரிக்கெட் ஆர்வலர்களோ மட்டுமில்லாது ஆஸ்திரேலிய ஆதரவாளர் அணியினுடைய ஆதரவாளர்கள் கூட ஆஸ்திரேலியாவுக்கு தோல்வி நிச்சயம் என்றே கணித்து விட்டார்கள். ஆனால் என்னுடைய கணிப்பின்படி, அதாவது ஆஸ்திரேலிய அணிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். அது மட்டுமில்லாது, நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு புதிய பயிற்சியாளர் டரன் லீமன் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் இதற்கு உறுதுணையாக இருப்பார் என்றுதான் நான் கருதுகிறேன். கூட்டி கழித்து பார்த்தோமையானால் என்னுடைய கணிப்பின்படி ஆஸ்திரேலிய அணி இம்முறை அதனுடைய ஆதரவாளர்களை பிளசன்ட் சர்ப்ரைஸ் சொல்வார்களே, அதாவது சந்தோஷமான ஒரு ஏமாற்றத்திற்கு உள்ளாக்குவார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன்.